இன்றைக்கு தை அமாவாசை.
ஓ, தை அமாவாசை.
தை அமாவாசை தினம். அதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு, தை அமாவாசை என்றவுடன் எங்களுக்கு ஞாபகம் வருவது அபிராமி பட்டருடைய வரலாறு.
வரலாறு
அபிராமி பட்டருடைய வரலாறு. அபிராமி பட்டர் இன்றைக்கு கிட்டத்தட்ட, நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1417 இதில் அவர் வாழ்ந்தவர். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். திருக்கடவூரிலே அர்ச்சகராக இருந்த பட்டர் அவர். திருக்கடவூர், திருக்கடவூர் வந்து இறைவனுடைய வீரட்டான தலங்களில் ஒன்று. இயமனை காலால் உதைத்த தலம்
திருக்கடவூர்.
அதோடு இப்போது பல பேர் அந்த அவர்களுடைய ஷஷ்டியாப்த 60 கல்யாணத்துக்கு போய்
அங்கே போய் செய்கிறார்கள்
என்கிறதாக ஒரு வளமையாக கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புது மரபு, புதுமையாக வந்தது. ஆனால் அந்த காலத்திலே அது வந்து ஏன் அப்படி வந்ததுண்டால், 60 ஒன்று எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துவிடும். ஓ, நம்ம கொஞ்சம் டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, கொஞ்சம் சுகர் இருக்குது, ஹார்ட்டில் கவனமாக இருங்கோ. சில பேருக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து
போயிருக்கும்.
ஜம பயம் எல்லாருக்கும் வந்துவிடும். அப்போ 60 வந்த உடனே, அப்போ 60 கல்யாணத்துக்காக ஜம பயம் போவதற்காகத்தான் நாங்கள் போகிறது
திருக்கடவூர்.
திருக்கடவூர் அப்போ அதுவும் இன்றைக்கு ஒரு சாதாரண சம்பிரதாயமாகவும் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் போயிட்டுக்கு என்ன போயிருக்கு. திருக்கடவூரில் போய் அங்கே வந்து 60 கல்யாணம் செய்தார்கள் என்று சொல்லி பல பேர் போகிறார்கள். இந்த திருக்கடவூரில் வந்து அபிராமி பட்டர் அர்ச்சகராக இருக்கிறார். அவருடைய பெயர் சுப்பிரமணியன். அம்பாளுடைய கடாட்சம் கிடைத்து அவர் ஞானம் பெற்ற மகான். அந்த அனுபவத்திலே நிஷ்டையிலே திளைத்திருப்பேன்.
அநேகமாக கோயிலில் போய் ஒரு நிஷ்டை,
கோயில் இல்லை நிஷ்டை. அப்போ நிஷ்டையிலே திளைத்திருந்தால் இந்த பாம்பின்கால் பாம்பறையும் என்று சொல்லுவார்கள். அப்போ மற்றவர்களுக்கு அவருடைய மகிமை தெரியாது. அப்போ பலவிதமான வதந்திகள் இருந்தன. அவர் சைவ ஆகமங்கள் மட்டுமல்ல சாக்த ஆகமங்களிலும் வல்லவர். சாக்த ஆகமங்கள் இருக்கின்றன, வியாமலம் போன்ற ஆகமங்கள் சாக்த ஆகமங்களிலும் வல்லவர். அப்போ அவர் வந்து என்றும் பண்ணியது உந்தன் பரமாகம பத்ததியே, நன்னியது உன்னை நான் எந்தோர் அவையத்து நான் முன்சே, அந்த பாட்டில் சொல்லுவார் அவர் வந்து என்று சொன்னால், நான் உன்னுடைய ஆகம பத்ததிகளைத்தான் நான் பணம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அம்பாளுடைய ஆகமங்களையும் பத்ததிகளையும், அம்பாளுடைய மரபுகளில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸ்ரீ வித்யா சம்பிரதாயம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ சில பேர் சொன்னார்கள் இவர் வந்து கொஞ்சம் அபிசாரமாக, இப்போ சில பேர் வந்து சுவாமியை வித்தியாசமாக கும்பிடுகிறவர்கள் இருக்கிறார், கொஞ்சம் வளமை மாறி கும்பிடுறார் ரெண்டு போர் ஒரு வதந்தி. ஒரு சிலர் வந்து இவர் கொஞ்சம் மது மாமிசம் பாவிக்கிறார் அப்படி ஒரு வதந்தி, போதையில் இருக்கிறார் அப்படி ஒரு வதந்தி. அடுத்ததாக இவர் கொஞ்சம் தட்டி போட்டு
ஓ அப்படிதான்
இப்படி ஒரு வதந்தி, இப்படி பலவிதமாக பித்தரையே என்றுமை பேசுவார் வரலாம் என்று சொல்லி படிப்பார்கள். எங்களுடைய ஜாழ்ப்பாணத்து அருள்மிகு ஜோர் சுவாமிகளுடைய குருவை ஒருவருக்குமே தெரியாது, ஜோர் சுவாமிகள் காட்டும் வரைக்கும். அப்போ ஜோர் சுவாமிகளுடைய குருவை எல்லாரும் சொல்வார்கள் விசர் செல்லப்பா. விசர் என்றால் எங்களுடைய யாழ்ப்பாண தமிழில் பைத்தியம்.
அது
சுவாமிகள் நம்ப போய் அருள் பெற்ற அடியவர்கள் வில குறைவு. ஜோர் சுவாமிகள் வந்து அதுவும் எங்களுடைய நவீன நாகரிகளுக்கு கொஞ்சம் அக்செப்டபுளான லாங்குவேஜ் அண்ட் ட்ரெஸ்ஸோட வந்தபடியினால தான் அவருக்கு அப்படி இருந்தவர். இழுப்ப மரத்தடியிலே நிஷ்டகூடி இருந்தவர். இருந்துட்டு வெளிக்கிடையக்குள்ள அவர் சொன்னாராம், இப்போதான் அவங்கள ஏற்றுக்கொள்ளுவாங்க என்று சொல்லித்தான் அவர் வெளிக்கிறார். கொண்ட சீவி முடித்து நல்ல வெள்ளை வேட்டி கொடுத்து வெள்ளைச்சாலையும் போட்டுக்கொண்டு வெளிக்கிறார். அப்படி வந்தபடியாகத்தான் சமூகம் அவருடைய போதனைகளை கேட்டது. அதனூடாகத்தான் அவருடைய மகிமை தெரிய வந்தது. ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர் போல செல்லப்பா சுவாமிகளுக்கு ஒரு யோக சுவாமிகள், அப்புறம் யோக சுவாமிகளுக்கு ஒரு சுப்பிரமணிய சுவாமி
ஹவாயாதி,
அப்படித்தான் அந்த மரபு. அப்போ இப்படி இந்த இந்த நிஷ்டையை கூடி அந்த அனுபவத்தில் இருக்கிற பொழுது பல விதமான வதந்திகள் இப்படித்தான் இருக்கிறது இவருடைய வேலை. இந்த நிஷ்டை என்றால் என்னென்று கேட்டால், முன்னரே சொல்லி இருக்கின்றேன், இறைவனை நேரடியாக, அதாவது மெய்யை மெய்யாகவே தரிசித்த, மெய்யை மெய்யாகவே தரிசித்தல் என்றால் ஒன்று ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது நாங்கள் மெய் ஆகிறோம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கருளியவார் என்று சொல்லி மாணிக்கவாசகர், அங்கே ஜீவன் சிவனாகிறது. அந்த நிலையிலே போய் எங்களுடைய இப்பெல்லாம் நாங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சிகளாக கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் சரி, இதை சொல்ல நாங்கள் என்ன செய்வோம், காதால் கேட்டு கண்ணால் பார்த்து மனத்திலே யோசித்து புத்தியிலே நிச்சயித்து எங்களுடைய சித்தத்திலே பதிய வைத்து அப்படித்தான் அறிகின்றோம் நாங்கள். இது எங்களுடைய அறிதல் கருவிகள். ஆனால் நிஷ்டை என்பது இறைவனையும் அப்படித்தான் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நிலை வரும் என்னென்று கேட்டால், இந்த அறிகருவிகளாலேயே இறைவனை அதுக்கு மேலே அறிய முடியாது, ஒரு அளவுக்கு மேலே போகாது. த வெரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வி கெட் ஃபார் கெட் டு வி அப்டெயின் டு நோ அண்ட் என்ஜாய், தே தெம் செல்ஸ் பிகம் இன்எஃபிஷியன்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட் டு நோ அண்ட் என்ஜாய் ஓ எக்ஸ்பீரியன்ஸ் த காட். இந்த கருவிகளே அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கருவிகளே இறைவனை அறிவதற்கும் இறைவனை அனுபவிப்பதற்கும் போதாது, பத்தாது என்ற நிலை வந்துடும். அந்த நிலை வந்தால் இந்த கருவிகரணங்கள் எல்லாத்தையும் விட்டு உயிர் இறைவனை நேரடியாக அனுபவிக்கிறது. ஏக போகமாய் நீ நானுமாய் என்று சொல்வது, ஏக போகமாய் நீ நானும் என்ற கருவிகரணங்களை விடுறேன்டா எப்படி விடுறது, எல்லாம் இங்கே தானே இருக்குது. இது என்ன மாதிரி என்றால், வயரிங் எல்லாம் செய்திருக்குது, இதில் எல்லா லைட்ஸ் எல்லா மின்சார உபகரணங்களும் இருக்குது, ஜஸ்ட் அண்ட் அந்த மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது அவ்வளவுதான். வித் த ஸ்விட்ச் ஆஃப் அவர் 36 இன்ஸ்ட்ருமெண்ட் தத்துவாஸ் அண்ட் டிரெக்ட்லி சோல் டிரெக்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் த காட் இட் செல்ஃப். கண்ணால் பார்க்கறது இல்லை, காதால் கேட்க, எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப். இந்த கருவிகரணங்களை எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த உயிர் வந்து இறைவனை நேரடியாக அனுபவிக்கிற அனுபவம் தான் நிஷ்டை, அதுதான் உன்னத அனுபவம், அதுதான் பரம ஞான நிலை. நம்முடைய ஞானிகள் எல்லாருமே இந்த சைவத்தில் ஏன் ஞானிகள் இவ்வளவு பேர், இப்பெல்லாம் எல்லாரும் சிம்பிளாக ஞானி என்றுடுவாங்க.
ஆமாம்,
நான் இதில் வந்து வானொலி பேச்சு சொன்னோடனே அவர் பெரிய ஞானி என்றுடுவாங்க. ஞானி என்றால் என்னென்றால், இந்த ஞானத்தை அனுபவித்தவர் தான் ஞானி. சொல்லுபவர் கேட்பவர் வேஷம் போடுபவர் எல்லாம் ஞானி அல்ல. அவே பல பேர் பெற்றவர்களுக்கு ஞானி என்று சொல்லியிருக்க ரெண்டு தினம் சைவத்தில் ஏன் அப்படி 63 நாயன்மார் தானோ அப்படியெல்லாம் கேட்குறாக்கள் இருக்கணும். இதுதான் டெஃபினிஷன். இப்போ இதே எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்கலாது கந்த அந்த. அப்போ இந்த நிலையிலே அவர் இருந்த பொழுது தஞ்சையிலே மராட்டிய மன்னனுடைய ஆட்சி, இப்போ அந்த வம்சாவளி இருக்கிறது. அந்த நேரத்தில் தஞ்சையில் இருந்த மன்னர் ஷிவபோஜி, சரபோஜி என்று தமிழிலே சொல்லுவோம், ஷிவபோஜி. சிவபோஜி மன்னருடைய காலத்திலேயே ஆங்கிலேயருடைய ஆட்சியெல்லாம் வந்துட்டது, மிஷனரிஸ் வந்துட்டது. ஹீ வாஸ் வித் த மிஷனரிஸ் இன் மெட்ராஸ் அண்ட் அதர் பிளேசஸ் அண்ட் ஹீ லேர்ன் தி அதர் லாங்குவேஜ். ஹீ நோஸ் ஜெர்மன், ஹீ நோஸ் இங்கிலீஷ், ஹீ நோஸ் தமிழ், சான்ஸ்கிரிட், மராட்டி, தெலுங்கு எல்லாம் தெரியும். பெரிய அறிஞர், நல்லா படித்தவர். அப்பொழுது அந்த இதில் வந்த உடனே பிறகு அப்போது வந்து கொஞ்சம் அந்த த இங்கிலீஷ் த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி
என்ன
வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டு பிரிட்டிஷ்கள் வந்து கொண்டிருக்கீங்கள, இவருடைய அதிகாரங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட், தி ரெஸ்ட்ரிக்டட் சவரனிட்டி. ஹி ஹேஸ் த ஓல்மா, அந்த பவர் இருக்குது லோக்கலை, பட் என்ன சொல்வார்கள், அந்த ஃபோரின் அவேர்ஸ் மற்ற இடங்களில் பாதுகாப்பு அதுகள் எல்லாம் கிடையாது. தே கனாட் கெட் அ வார் டிக்ளரேஷன், அதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு நிலையில் சரபோஜி மகாராஜா ஆண்டு கொண்டு வருகிறார். அந்த சரபோஜி மகாராஜா வந்து இந்த திருக்கடவுருக்கு தரிசனம் செய்வதற்காக வருகின்றார்.
அவரும் ஒரு சைவ பக்தர்.
ஓ, அவர் சைவ பக்தர் மட்டுமல்ல பெரிய அறிஞர்.
அறிஞர்
அவர் வந்து எத்தனையோ அந்த நூல்களை எல்லாம் சேர்த்து தஞ்சை சரஸ்வதி மகால் என்ற நூலகத்தை உருவாக்கி வைத்தவர். அவர் இன்றைக்கும் தஞ்சைக்கு போனால் தஞ்சை பெரிய கோயிலை தரிசித்த பிறகு சரபோஜி மகாராஜுடைய அரண்மனையை தரிசிக்கலாம். அந்த அரண்மனையிலே அவருடைய பாவித்த உபகரணங்கள் அவர் எழுதிய பேனையால் எழுதி வச்சிருக்கிறார். இந்த நோட்ஸ் எடுத்து இந்த தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் படங்கீறி
அவர் அந்த
அது ஒன்று மற்றது அந்த எத்தனையோ நூல்கள், ஜோதிடம், வைத்தியம், இலக்கணம், இலக்கியம், எத்தனையோ விதமான நூல்களை எல்லாம் தொகுத்து வைத்தது தஞ்சை சரஸ்வதி மகால் லைப்ரரி. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்க பரப்பில் இருக்குது, அது அங்கே இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய வைத்தியரும் கூட. அவர் அவர் ஒரு ஐ சர்ஜன், கெட்டரக்ட் சர்ஜரி எல்லாம் செய்திருக்கிறார். அப்போ அவர் ஐ சர்ஜரி செய்யும் பொழுது நோட்ஸ் எடுப்பார், சர்ஜிக்கல் நோட்ஸ். அப்போ அந்த கெட்டரக்டை முதல் படமாக கீறி விடுவார் எப்படி இருந்ததுண்டு, பிறகு சர்ஜிக்கல் நோட்ஸ் எழுதுவார் என்னென்ன செய்ததுண்டு, பிறகு அது குணமான பிறகு அந்த கண்ணனுடைய படத்தை கீறி வைப்பார் எப்படி என்று. அந்த அவருடைய சர்ஜிக்கல் நோட்ஸ் வந்து ஒரு முறை பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஆப்தல்மாலஜியில் இப்போ சமீப காலத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் இஸ் கோட்டட் அண்ட் காட்டியிருந்தார்கள் பப்ளிஷ் பண்ணி. அப்படி அது சரபோஜி மகாராஜா. இந்த சரபோஜி மகாராஜா இந்த திருக்கடவுருக்கு சுவாமி தரிசனம் பண்ணுவதற்காக வருகின்றார். அங்கே இருக்கிற அம்பாள் அபிராமி அவருக்கு தான் இவர் பக்தராமி. இவர் நிஷ்டையிலே இருக்கின்றார், சுப்பிரமணியர். பல பேர் என்ன இருக்கிறேன்னு தெரியாது, சில தியானத்தில் இருந்தார், யோகத்தில் இருந்தார், சமாதியில் இருந்தார். அவர் இருந்த நிலை நிஷ்டை, நிஷ்டை. அந்த நிஷ்டை அப்ப அந்த நிஷ்டையில இருந்தால் ராஜா வந்தால் என்ன, மந்திரி வந்தால் என்ன? அப்போ இப்போ அரசர்கள் வந்தால் கோவில்களில் சொன்னோடனே இவர் வந்து அதை பாராமுகமாக இருந்தார். அப்போ இதை வந்தோடனே இவரை கேட்டிருக்கிறார்கள் என்னென்று கேட்டால், அவர் கொஞ்சம் மூல பிசகினர் என்ன சொல்லியிருக்கார், சரபோஜி மகாராஜா வைத்தியரும் கூட, அவர் உண்மையாக மூல பிசகிட்டு வந்தோண்டு பார்க்க வேணும், அல்லது தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறார் ஒன்று பார்க்கணும். நாங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் செய்கின்ற பொழுது இரவென்றால் பொதுவாக, அதுக்கும் இந்த வேறாந்த நாட்கள் என்றால், நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு மயங்கி விழுகிறாக்கள் அடிமறாக்கள் எல்லாம் கொண்டுடுவார்கள். இப்போ அவர்கள் எல்லாம் இப்படி தட்டி தட்டி எழுப்பி எழுப்பி கேட்கறது, இந்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அசஸ் பண்ணுறதுக்கு மினி மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன் என்று இப்போவும் வைத்தியத்தில் இருக்கிறது, எம்எம்இ என்று சொல்லுவோம். அதில் ஒன்று செக் பண்ணுறது என்று கேட்டால், ஓரியன்டேஷன் ஆஃப் டைம் பிளேஸ் அண்ட் பர்சன், அதாவது இவருக்கு எங்கே இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்குதோ, ஆக்கள் ஆர் ஆர் என்று தெரியுதோ, முன்னால இனங்காணக்கூடியதா இருக்குதோ, மற்றது இது என்ன நாள் என்ன திகதி என்ன நேரம்ன்றது தெரிஞ்சிருக்குதோ, ஓரியன்டேஷன் ஆஃப் டைம் பிளேஸ் பர்சன் 3 இது செக் பண்றது. அப்ப அடிச்சு கேட்பேன், எங்கே இருக்கிறீர்கள் தெரியுதோ. வைத்தியசாலையில் இருந்து கொண்டே சில பேர் சொல்லுவினம், கடற்கரையில் இருக்கிறேன், ஹோட்டலில் இருக்கிறேன்னு கூட சொல்லுவார்கள். இது யார் என்று தெரிஞ்சா வேற யாட்டோ பேர் எல்லாம் சொல்லுவார்கள், அவருடைய ஓரியன்டேஷன் வேறு. அப்போ ஓரியன்ட் ஆஃப் டைம் பிளேஸ் பர்சன் என்று மெடிக்கல் நோட்ஸ் போடுவோம். அப்போ இந்த இவர் வந்து கேட்ட பொழுது இவரிடம் ஓரியன்டேஷன் கேட்குறார், அவர் டைம் கேட்குறார், என்ன கேட்குறார், காலத்தை கேட்குறார். அவர் ஐயர் தானே, அவைக்கு வந்து அந்த பொதுவாக பிராமணர்களை கொண்டு இன்றைக்கு என்ன திதி என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேணும். இன்றைக்கு பார்த்தா கண்ணை மூடி கொண்டு பார்த்தா இன்றைக்கு தை மாதம் 24ஆம் தேதி, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி, திருவோண நட்சத்திரம், இதில் வந்து சதுர்த்தசி இன்றைக்கு 12-11 வரைக்கும் இருக்குது மத்தியானம், அதுக்கு பிறகுதான் அமாவாசை தொடங்குது, அமாவாசை இப்படி அடுத்த நாள் வரைக்கும் போகுது, நாளைக்கு காலையில் 10:55 வரைக்கும். அதே மாதிரி உத்தராடம் வந்து இன்றைக்கு 8-12 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், அதுக்கு பிறகுதான் திருவோணம். அப்புறம் வானத்திலே கிரகங்களுடைய நிலை, கிரகங்களுடைய நிலை இருக்கிறது தானே, வியாழன் எங்கே இருக்கு, இது எங்கே இருக்கு, இவர் எங்கே போகிறார், யார் யாரை பார்க்குறாருன்ற இதுகளெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். இது அவர்களுடைய முறை, நாளாந்தமாக தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் இப்பொழுது எல்லாரும் பரிச்சயமாக இருப்பதில்லை, சிலவர் சங்கல்பம் செய்யும் போது கூட அந்த திதி அதுகள் சொல்லுவது கிடையாது, சுபஜோகே சுகதினே என்று சொல்லி முடிக்கிறார்கள். ஆனால் இதை நிச்சயமாக பரிச்சயப்படுத்திக் கொள்ள வேணும், அது பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல. ஒரு வைத்தியர் எவ்வாறு தன்னுடைய இதுகளில் பரிச்சயமாக இருக்கிறாரோ, அது மாதிரி ஒரு அர்ச்சகர் அதிலே பரிச்சயமாக இருக்கணும், இன்றைக்கு என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்ன இது சொல்லி அதை செய்து நிற்க வேணும். அப்போ அவரை கேட்டு கேட்குறார், என்று இப்போ நாங்கள் கேட்போம் வாக்கில் என்ன, ஓகே இன்றைக்கி என்ன தியதி, இன்றைக்கி என்ன கிழமை என்று கேட்போம், அதான் நாங்கள் செக் பண்ணுற விதம். அப்போ ஐயரும் என்ன கேட்குறார், ஐயரே இன்றைக்கு என்ன திதி, திகதி என்றது திதியிலிருந்து நான் வந்தது, திதி தான் அந்த நாள் கேட்குறார். அவர் அன்றைக்கு அமாவாசை ஐயா, அவர் அப்படியே இருக்கிறார் நிஷ்டையில், நிஷ்டையில் இருக்கிறார். இருக்கைக்குள்ளே என்ன தெரியுது,
ஒளிமயமான ஒரு
எல்லாம் ஒரே
வெளிச்சமாக இருக்கு,
ஒரே வெளிச்சம், ஒரே வெளிச்சம். ஏன் வெளிச்சம், அவருக்கு
வெளிச்சம்,
அவர் இறையோடு ஒன்றி இருக்கிறார், இறைதான் ஒளி முதல் எல்லாவற்றுக்கும், எல்லாவற்றுக்கும் ஒளி முதல் அவர் தான். அழகாக சொல்லுவார்கள், அஜோர் பட்ட பகல் போலொளிர நாடங்கள் நாடே, பகலிரவு தோன்றாத நாடங்கள் நாடே, பகலிரவு தோன்றாத எல்லாம் ஒரே வெளிச்சம். ரமணர் சொல்லுவேன், ராப்பகல் இல்லா வெட்ட வெளியிலே ரமி திருப்போம்பா கருணாச்சலா, ராப்பகல் இல்லை. பரிசுத்த ஜோவான் வேசாகமத்தில் சொல்லுவார், அங்கே சூரியன் உதிப்பதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை, தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக இருக்கிறார், இங்கு பகலிரவுகள் இல்லாதபடினால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை, தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே இதில் பிரவேசிக்கிறார்கள். ஜுவானுடைய கடைசி வழிபாட்டு அத்தியாயத்தில் இருக்குது, இதைத்தான் எங்களுடைய வேத மந்திரங்கள் சொல்ல, நாதத்ர சூரியோபாதி, அங்கே சூரியன் பிரகாசிக்காது, நா சந்திர தாரகம், சந்திரன் நட்சத்திரங்கள் கூட பிரகாசிப்பார், ஹுதோயம் அக்னிஹி, அக்னியும் பிரகாசிக்காது, தமேபாந்தம் அனுபாதி சர்வம் சர்வமிதம் விபாதி, மின்னல் பிரகாசிப்பதில்லை, அக்னி பிரகாசிப்பதில்லை, சூரியன் அன்றுமே பிரகாசிப்பதில்லை. இப்பெல்லாம் நட்சத்திரம் எல்லாம் தெரியுதா எங்களுக்கு, இல்லை அது மாதிரி இல்லை. ஏனென்று கண்ணால் சர்வம் இதம் விபாதி, இவை எல்லாம் உன்னிடம் இருந்தென்றோ ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றன, அவரிடமிருந்து ஒளியை பெற்றுத்தான் இங்கே பிரகாசிக்கின்றது. அப்ப இந்த ஒளியிலே அவர் அமர்ந்து இருக்கிறார். அந்த நிஷ்டையிலே எல்லா ஒளியாத்தான் இருக்குது. இத திருமந்திரத்திலே கூட திருமூலர் சொல்லுவார், இருந்தேன் இக்காயத்தை எண்ணிலை கோடி இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே. ராப்பகல் அற்ற இடம், ஏன்னா சூரியன் உதிக்காத அஸ்தமிக்காத ஒன்றுமே. அந்த வழியிலே அந்த நிஷ்டையில் இருந்த வரைக்கும் இவர் தட்டி கேட்டார். இந்த நிஷ்டையிலே உண்டு. இந்த நித்திரை நிஷ்டைக்கு என்னவென்றால், இந்த தோட்ஸ் இருக்காது, எண்ணங்கள் இருக்காது, ஆனால் அவேர்னஸ் இருக்கு, உணர்வு இருக்கு. இப்ப நாங்கள் விழித்திருக்கும் போது எண்ணங்கள் இருக்கும், தோட்ஸ் இருக்குது, அவேர்னஸ் உணர்வும் இருக்குது. இப்ப அது ரெண்டுமே இருக்குது. நாங்கள் விழித்திருக்கின்றோம், நாங்கள் கனவு காணுகின்ற பொழுது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனா அவேர்னஸ்
இருக்காது, உணர்விடாது.
கனவுல இது கனவுதான் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கனவை உண்மையாக நினைச்சு வயந்து நடங்கி வேர்த்து உருவெடுத்து காட்படவடக்கையெல்லாம் விளம்பி இருக்கிறோம். கனவு கண்டே காட்டுடாக்கு வந்து போராக்களும் இருக்கிறேன், அது கனவு. ஆனா உணர்வு இருக்காது, எண்ணங்கள் இருக்கும். நல்ல நித்திரை ஆழ்ந்த தூக்கத்திலே எண்ணங்களும் இல்லை, உணர்வும் இல்லை. அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிறார், சவம் மாதிரி இருப்பார், தென்னும் கிடையாது. அதுக்கு அப்பால போய் தியானத்தில் என்று சொன்னால் இந்த எண்ணங்கள் இருக்காது. இந்த மாதிரி ஆழ்ந்த உறக்கத்தில் மாதிரி கனவிலேயும் எண்ணங்கள் இருக்குது, விழிப்பிலேயும் எண்ணங்கள் இருக்குது, ஆழ்ந்த உறக்கத்திலாம் எண்ணம் இல்லை. கனவில்லாத உறக்கத்தில் எண்ணம், அப்போ எண்ணம் இருக்காது, அப்போ தூக்கம் மாதிரி. ஆனால் உணர்வு இருக்கும், அவேர்னஸ் இருக்கும், விழிப்பு நிலைமை. அதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம், இந்த நாலாவது நிலை. இதை கடந்த நிலை தான், அந்த நாலு நிலைகளுக்கு கடந்த நிலை தான் இந்த நிஷ்டை. இப்போ இந்த நிலையிலே அவர் இருக்கிறார், அப்போ அவேர்னஸ் இருக்கும். இப்போ பல பேர் நினைக்கிற மாதிரி அவர் நிஷ்டையில் இருந்தால் என்னென்ன ராஜா கேட்டதோ எல்லாம் கேப்பினம், அவேர்னஸ் உண்டு, தோட்ஸ் கிடையாது. அவர் அடித்து ராஜா கேட்டார், தட்டி ஐயரே இன்றைக்கு என்ன திதி, எல்லாம் நல்ல வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பற்றி திருருத்ர தியான சுலோகத்தில் வரும். இது எவ்வளவோ கோடி கூடிய சூரிய பிரகாசம் இந்த வெளிச்சம். தினகர கோடி பிரபாகரலிங்கம், கோடி சூரியர்களுடைய பிரகாசம் உடையது இந்த லிங்கம் என்று லிங்காஷ்டம் சொல்லும். பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா, பிள்ளையாருடைய மந்திரம் சொல்லும். வளைந்த தும்பிக்கையுடையவர் பக்ரதுண்ட, பக்ரவண்டா வளைந்த தும்பிக்கை, மகாகாய பெரிய உடம்பு, சூரிய கோடி சமப்பிரபா, கோடி சூரியனுடைய பிரகாசத்துக்கு சமமான பிரகாசத்துடையவர். ஒரு சூரியனுடைய வெக்கையே தாங்க முடியல எங்களுக்கு. கோடானு கோடி சூரியன் பொசுங்கி போவோம், கிட்டவும் போயலாது. அதுக்குத்தான் கேட்டார் ஸ்ரீருத்ர தியானத்தில், அவர் இவ்வளவு பிரகாசம் இருந்தாலும் அவருடைய ஒளி சரத்கால சந்திரனுடைய ஒளியைப் போல குளிர்மையானது, இதமானது. இதமானது சந்தங்கா, இதமான ஒளி, அவ்வளவு ஒளி, இதமான ஒளி, அதிலே ஒளியிலே கரைந்திருக்கின்றார். இதுதான் எங்களுக்கு காண்பெரிய பேரொளியே. மாணிக்கவாசி சொல்லுவார், காண்பெரிய பெரிய ஒளி, எல்லா ஒளிகளுக்கு எல்லாம் ஒளி கொடுக்குன்ற ஒளி, ஆனால் காணறதுக்கு அரிது. அப்போ இந்த ஒளியிலே அவர் இருக்கின்றார். அவர் தட்டி கேட்டோன்ன இவர் என்ன சொன்னார், என்னையா திதி, எல்லாம் வெளிச்சமாக இருக்கு சொன்னார், எல்லாம் பிரகாசமாக இருக்கு. அவர் என்ன சொன்னார்,
பௌர்ணமி,
பௌர்ணமி சரபவரி ராஜா மனசுக்குள்ள கன்ஃபர்ம்டு, இது இது டிஸ்ஓரியன்ட். இந்த பைத்தியங்களில் கிணம் இருக்குது. எங்களுக்கு மென்டல் இல்னஸ் வந்து நாங்கள் கிளாசிஃபை பண்ணும் பொழுது இந்த முன்னால் இட் ஷுடன் பி த எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹோலோ ட்ரக்ஸ்,
அது இல்லாத எல்லாமே இருக்கும்.
அவள் இவர் ஒரு இன்டாக்சிகேஷனாக இருக்கலாம், அல்லது ட்ரக்டாக இருக்கலாம், கஞ்சாவோ அபிநோத்தின் இருக்கலாம், அல்லது பைத்தியமாக இருக்கலாம், ஏதோ உண்டு. சரபோஜி மாறா என்று விட்டுட்டார், அவ்வளவுதான். போன பிற்பாடு இவர் எழும்பினார். எழும்பின பிறகு எண்ணங்கள் வர துவங்கி நின்று பழம நிலைக்கு திரும்ப நிஷ்டை வந்த உடனே, நிஷ்டை கலைந்தவுடன் அவருக்கு வந்த உடனே தெரிஞ்சுது, ராஜா வந்தது கேட்டது இவர் இப்படி சொன்னதெல்லாம் என்னோட அவேர்னஸ் இருக்குத்தான். அப்போது அவருக்கு என்ன அமாவாசை என்று பௌர்ணமி என்று சொல்லியாச்சு. சொன்னால் என்னையா ராஜா என்ன தலையா அப்படிங்க போறார். இப்போ எல்லாம் திரைப்படங்களில் வர மாதிரி எல்லாம் அபிராமம் பெற்ற கதை கிடையாது. ராஜா தண்ட பாட்டில் போயிட்டார், பார்த்தார்
திரைச்சேதம் செய்ய சொல்லி அந்த எல்லாம் பேந்து வந்தது, எல்லாம் பேந்து வந்தது.
அவருக்கு அந்த அதிகாரம் இல்லையா ஐயா, அது அவர் அவருடைய பவர்ஸ் வந்து லிமிட்டட் என்று சொன்னேனே. ராஜா தான் லிமிட்டட். அப்போ இவர் அங்கே போயிட்டார். போனோடனே உடனே அந்த இவருக்கு உடனே என்ன செய்தார் என்று கேட்டலா, சொன்னார், இது இன்றைக்கு அம்பாள் எனக்கு ஒரு காட்ட வேணும், சொன்னால் இது எனக்கு இவ்வளவு நடந்து கொண்டிருக்குது, இப்படித்தான் வேதங்கள்ல சொல்லி இருக்குது, உபனிஷதங்கள்ல சொல்லி இருக்கு, இந்த அனுபவத்தை பற்றி ஆகமங்கள்ல சொல்லி இருக்கு, தந்திரங்கள்ல சொல்லி இருக்கு, நான் நேரை அனுபவிச்சிருக்கிறேன். பிறகு எப்படி இப்படி பிழையா வந்தது? இது முழுக்க ஒரு வேஸ்ட் அல்லோ. இது ஏதோ நாங்கள் ஏதோ எங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு சில பேர் சொல்லிவிடவிருந்து, ஆஹா அங்கே கடவுள் தெரிகிறார், இங்கே தேவன் வருகிறார், இங்கே இறங்குகிறது, இங்கே எனக்கு களத்தில் இருந்த பய போட்டுது, பயத்தில் இருந்த கட்டி போட்டுதுன்ற கத்துவிடமே, அந்த மாதிரியான விஷயம் இல்லையே இது. இது பரமமா ஞான அனுபவம். இது அந்த மாதிரி விஷயமாக சும்மா நாங்களே எங்களுக்கு பித்தேட்டி செல்ஃப் ஹிப்னடைசிங் என்று சொல்லுவோம். செல்ஃப் ஹிப்னடைஸ் எங்களுக்கு நாங்களே உருவேற்றி கொண்டு கற்பித்து கொண்டு, ஆகா கடவுள் வருகிறார், இங்கே அவர் வந்துட்டார், இங்கே தெரியுது, இங்கே விளங்குது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் அல்லவே. அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளதான் நான் இருந்திருக்கிறேனோ என்று போட்டு உடனே சொன்னார். ஓகே, இன்றைக்கு நான் இதுக்கு ஒரு வழிகட்டுறேன். உடனே கீழே கிண்டி மேலே பெரிய ஒரு உரி கட்டி, 100 கயிறுகள் கொண்ட உரி கட்டி மேலே ஏறி இருந்து ஒவ்வொரு கயிறாக அறுத்தறுத்து ஒவ்வொரு பாடல் பாடத் தொடங்குகிறார். அதனால் அபிராமி அந்தாதி உதிக்கின்ற செங்கதிர் என்று தொடங்கும். பிள்ளையார் காப்பு வரும் முதல் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் என்று, அதுக்கு பிறகு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்று முதலாவது பாட்டு. அந்தாதி என்ற ஒரு பாட்டுடைய முடிவு, அடுத்த பாட்டுடைய தொடக்கம். அப்ப துணையே என்பது முடிந்தது. இப்ப பாட்டுக்கு பாட்டு தாங்க, பாட்டுக்கு பாட்டு வானொலி நடக்குது. துணையே என்று முடிந்தது. அடுத்த பாட்டு, துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் கண்டுபிடிப்போ வந்தார். இப்ப இப்படி இந்த அந்தாதி பாட்டு பாடிக்கொண்டு வரார். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு கயிறாக அறுத்து கொண்டு வரார். கடைசியாக ஒற்றை கயிறிலே தூங்கி போட்டு அதே மறத்தார் என்றால் கீழே இருக்கும் நெருப்புக்க விளவோணும். செல்ஃப் இமலேஷன். இப்ப இவர் என்ன இப்படி சூசைட் பண்ண போயிட்டார்? பெரிய கூட்டம் பாக்கினம். ஒரு பாட்டை பாடி பாடி கொண்டு போறார் பாக்கினம். பார்த்தால் 79 பாட்டு படிக்கிறார். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதஞ்சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு இருக்குத்தானே. எமக்கு அவ்வழி கிடக்க வெறும் பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. இதவர் படித்த 79 பாடல். இது படிக்க வானத்தில் தை மாசம் அமாவாசை வானத்தில் நிலவு திருக்கடவுரில் வந்தது தங்கா. வானத்தில் நிலவு வந்தது ஆச்சரியம். எல்லாரும் பார்த்தார்கள், அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். வானத்திலே நிலவு வந்தது. இப்போ வந்து அதுக்கு பிறகு அவர் மிச்சத்துக்கு கயிறு அறுக்கையில் ஆனால் அந்த அந்தாதியை 100 பாடல்கள் பாடி முடித்தார். ராஜா அவரை கௌரவிச்சு சுப்பிரமணியருக்கு நிலங்கள் எல்லாம் நிபந்தமாக எழுதி கொடுத்தார். சுப்பிரனுடைய வம்சத்தார் திருக்கடவுரில் இன்னும் இருக்கிறார்கள். ராஜா எழுதி கொடுத்த நிலங்களுடைய பட்டயங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அதை இன்னும் அனுபவித்து வருகிறார்கள். ஞானியர் வாக்கு பொய்க்காது. எத்தனையோ பேர் வாரவ, எத்தனையோ குருமார் வாரது, சோ கோல்டு ஞானிகள் வாரது, சொல்லுவார்கள் இருந்த இலங்கை பிரச்சனை இத்தனையாந்தியா தீந்துடும், இத்தனையா மாண்டிங்க, இப்படி வந்துடும், இதெல்லாம் சொல்லி சொல்லி போட்டு போவார்கள். நாங்களும் பூ போட்டு காலில் விழுந்து கும்பிட்டு நல்ல வார்த்தா சொன்னார் என்று கொஞ்சம் கூடுதலாக தட்சிணையும் கொடுத்து லைனில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் அவர் போய் சேர்ந்துடுவார். சரி, சிலது நடக்கும். யார் உடம்பு சாத்திரஞ்சல் ரோசாமியாரும் வந்து போகிறதுண்டு. சமீப காலத்தில் சாத்திரஞ்சல் ரோசாமியார் வேலை ஃபேமஸ். அதுக்கு நிச்சகாரியம் சொல்றது போனோடனே தங்கா மனசுக்கே இருக்கு. ஏதோ ஒரு அஜெக்ஸ்ல வீடு இருக்குது, இன்னொரு வீடு பாப்பமோண்டு ஜோதிச்சு கொண்டிருப்பார். சொல்லுவார், நீ ரெண்டாவது இல்லைன்னு யோசிக்கிறீரண்டோட உமக்கு சாட்சாத் தட்சிண கைலாசம் அல்லது சிவபெருமானே முன்னுக்கு வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு அவ்வளவும் தான் அவருக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவர் சொல்லுவார், நீ எதுக்கும் பொறுத்து கொள்ளும், இப்ப வேண்ட ஜோனனி அவரு கொடுத்த தட்சணையில குறைஞ்சு போகும். காசி எது கொண்டிருப்பீர், உமக்கு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இதை விட நல்ல இடம் உமக்கு வரும் வேண்டுவீர், எல்லாம் நல்லா இருக்கு வந்து வீட்டுல இருக்கிற ரெண்டு விஷயமும் சொல்லுவார். உன்னா உமக்கு அதுக்கு பிறகு கோயில் என்ன, இங்க விஞ்ஞானமும் விஞ்ஞானம் எல்லாம் தேவையில்லை, இது கடவுள் முன்னால வந்து சாத்திரம் சொல்ற நல்ல அச்சொட்ட, இவர் தான் என்னுடைய கடவுள், சாட்சாட் கடவுள் இவர் தான் என்று காலில் விழுந்து தட்சிணையும் கொடுத்து பேங்க்லையும் வந்து கொஞ்சம் கூட தந்து கொடுத்து அனுப்பி விடுவீர். ஆனால் பிறகு எல்லாம் நடக்காது, கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம் நடக்காது, இது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஞானிகள் சொன்னால் கட்டாயமாக நடக்கும், ஞானிகளுடைய வாக்கு பொய்க்காது, அது தப்பாது. ஏண்டா இறைவன் இவனும் அவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும் செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும் சிவஞான சித்தியார் பாடல இருக்கு. இவன் செய்தி, இவன் சொல்ற செய்தி எல்லாம் என் செய்தி, அப்ப அவர் சொன்னா இறைவன் வாக்குத்தான். அதுதான் எங்களுக்கு ஏன் நாங்கள் எல்லாரும் பஜனை பாடல் படிக்கிறார்கள் அந்த பாடல், ஏன் நாங்கள் தேவார திருவாசத்துக்கு முக்கியம் கொடுக்கிறோம் என்றால் அது ஞானிகளுடைய வாக்கு. தங்க அருமையான பாடல்கள், நீர் நல்ல பாடல் ரசிகர், நல்லா பாடுவீர், அப்ப தேவார திருவாசங்களும் பாடுவீர், கீர்த்தனைகளும் உண்டு, எத்தனையோ பேர் படிச்சிருப்பார்கள், நவநீத கிருஷ்ணவாரியார் கீர்த்தனைகள் உண்டு, நவீன பக்தி பாடல்களே இருக்குத்தானே நிறைய, அது நல்லா தான் இருக்கு, கேட்பதற்கு காதுக்கு இனிமையா இருக்கு, கருத்துக்கு எளிமையா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை என்றா ஞானியனுடைய வாக்கு அல்ல. அப்ப அதுல செலவுகளை அங்கங்க தவறும், அங்கங்க பிழை இருக்கும். ஆனா ஞானிகளோட வாக்குல சொற்பிழை, எழுத்துப்பிழை, கருத்துப்பிழை, பொருட்பிழை எதுவுமே இருக்காது, தப்பாது, ஒரு நாளும் தவறாது. அப்ப இவர் வந்து அன்றைக்கு பௌர்ணமி என்று சொல்லிட்டார், அன்றைக்கு தை அமாவாசை, அந்த வாக்கு தவ அது பிழையா சொன்னா இவர் ஞானி இல்லை. இவர் கண்டதெல்லாம் இவருடைய ஞான தோற்றம் இல்லை, இது அவருடைய மாய தோட்டம், இது அவர் தண்டபாடலையே கற்பிச்சு கொண்டு அம்பாள் வந்தா எனக்கு அப்படி காட்டினா இப்படி காட்டினான்னு இருக்கிற ஒரு ஹலுசினேஷன், அப்படித்தான் இருக்க வேணும். ஆனபடி நான் அவர் செய்தார், அவருடைய வாக்கு பொய்க்காது, அன்றைக்கு பௌர்ணமி வந்தது வந்தது, அதுதான் அந்த ஞானியுடைய வாக்கு பொய்க்காது என்று சொல்வது. அப்ப நான் எங்களுடைய நாட்டு பிரச்சனை நடந்த பொழுது கூட எனக்கே சில கேள்விகள் இருக்கு, நாடு எங்க போய் முடிய போது, இது ரெண்டாகுமா ஒன்றாகுமா என்று பல பேர் பல விதமா சொல்லுவார்கள். அப்ப அவர் அப்படி சொன்னார், சாய்பாபா இப்படி சொன்னார் என்று சொல்லுவார்கள், அளவட்டு விநாயகி தம்பி இப்படி செய்தார் என்று சொல்லுவார்கள், அந்த சித்தர் இப்படி சொன்னார், இந்த குரு இப்படி சொன்னார் என்று பல விதமானவர் பல விதமா சொல்லி இருக்கிறார். அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் போய் பார்த்தது ஜோர் சுவாமியோட நச்சிந்தனை, முதல் முதல் நச்சிந்தனை முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சது இதுக்காகத்தான். ஐயா எங்கள் நாட்டை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார், இந்த நாடு எங்கேயாவது பிரிகிறது பற்றி சொல்லுதா என்று பார்த்தேன், அங்கே அப்படி சொல்லல. மாவலி கங்கை தவளின் நாடு என்று தான் சொல்றார், ரத்தினபுரிய பாடுறார், மலையகத்தை பாடுறார், உண்டைத்தான் பாடியிருக்கிறார். அப்பவே மனசுக்குள்ளே ஒன்று இருந்தது, ஏன்னா சுவாமி பாடியிருந்தால் நிச்சயமே அவர் ஞானி, அவர் பாடியிருக்கிறது பொய்க்காது. இதே பிரமாணமாக கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எத்தனையோ அரசியல் ஆய்வாளர்கள் இதிலெல்லாம் பிஎச்டி செய்து ஆராய்ச்சி செய்தவர்கள், எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் எத்தனையோ கருத்துக்களை எல்லாம் சொல்லார்கள். Almost on the verge of forming a new nation. நடக்கல, தவறிட்டு. இப்ப சுவாமியுடைய ஜோகர் சுவாமியுடைய நச்சிந்தனையில பார்த்தால் அது இலங்கை திருநாடு என்றுதான் போட்டிருப்பார், ஒரே நாடு என்றுதான் அவர் போட்டிருக்கிறார். அந்த இதை நான் பார்த்திருக்கிறேன் அதுக்காக. அதே மாதிரி அபிராமி பட்டர் வந்து அன்றைக்கு அந்த பௌர்ணமி என்ற பௌர்ணமி வரணும் அவர் சொன்னார், ஒரு சந்தேகம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-4 வருஷத்துக்கு முன்னர் ஒரு நவராத்திரி தினம் அன்றைக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எப்படி இந்த சந்திரன் வந்திருக்க முடியும், அது ஒரு முழு நிலவு சந்திரன் வந்திருக்க முடியும். அன்றைக்கு அந்த சந்திரன் காட்சியாகவே காட்டப்பட்டது, அப்படியும் நடந்திருக்கு. அது சில பேருக்கு அதுக்கு அந்த சந்தேகம் வந்தால் அதை காட்டும். அப்ப இந்த விதத்துல அம்பாள் அந்த அந்த நேரத்திலே அந்த திருக்கடவுரில் அபிராமி பட்டருக்கு அருள் செய்தனால் இந்த தை அமாவாசை, இது இன்றைக்கு கோயில்களில் அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுவார்கள். அடுத்தது நாங்கள் பாராயணம் பண்ண வேண்டிய நூல்கள், பெண்கள் எல்லாம் சமைக்கும் பொழுது அந்த ஃபோனை கதைச்சு கொண்டு இந்த டிவியை பார்த்து கொண்டு கதைச்சு இந்த ஸ்பிரிச்சுவலி சார்ஜ் ஃபுட் என்று சொல்லுவார்கள். சமைக்கிறது என்றால் வாய்க்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது ஒன்று சிவபுராணம் தெரிஞ்சிருக்குமே சொல்லலாம். அபிராமி அந்த அது ஏன் தினசரி சொல்லி கொண்டு வாருங்கள், 100 பாட்டு ஈஸி இரண்டா ஒரு பாட்டு முடிவு அடுத்த பாட்டு தொடக்கம் அதை சொல்லி கொண்டு வரலாம். தமிழில் சிவபுராணம் அபிராணி அந்தாதி ரெண்டுமே அந்த விதமான பாட்டு. மற்றது சமஸ்கிருதத்தில் சொல்லி தெரிஞ்சாக்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் பெறும். அதை சொல்லி கொண்டு சமைத்தால் அந்த சமையல்கள் செய்தால் நிறைய அந்த சாப்பிட்ற ஆக்களுக்கே அந்த ஆத்மீக அனுபவம் போய் சேரும்.